The times have changed.
காலம் இப்ப மாறி போயிருக்கு.
Time is the medium, that's the word. Time is the medium in which everything changes.
எல்லா விஷயங்களும் மாறுறதுக்கு காலம் ஒரு கருவியா செயல்படுது.
Previously there was great rivalry between the Shaivas and the Vaishnavas, but that's no longer there.
முந்தைய காலகட்டத்தில் சைவர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் நடுவில் ஒரு சில பிரச்சனைகள் சர்ச்சைகள் இருந்து வந்தது.
Put that down, otherwise it will be unnecessarily exhausted. Well, that's maybe a good thing and maybe in some ways not so good also.
அத்தகைய பிரச்சனைகள் ஒரு விதத்தில் பார்க்கும்போது நல்ல விஷயம், இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது நல்லது கிடையாது.
Because that there's no longer controversy means because it seems that people don't care so much as they used to about such matters.
முன்னாடி இந்த இத்தகைய விஷயங்கள்ல மக்கள் மத்தியில முரண்பாடு இருந்தது, இப்ப இல்ல அப்படிங்கறத பாக்கும்போது மக்கள் இதெல்லாம் இப்ப கண்டுக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி தோன்றது.
People used to take these what we would call religious or philosophical matters very seriously.
மக்கள் முன்னாடி மதம் சார்ந்த அல்லது தத்துவம் சார்ந்த விஷயங்களை வந்து தீவிரமா எடுத்துக்கொள்வாங்க.
Among students of what is erroneously called Indian philosophy, even today the name of Kumarila Bhatta is well known.
இந்தியாவில் தத்துவங்களை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியில் இன்றும் கூட குமாரல பட்டருடைய பெயர் மிகவும் பிரபலமானது.
He was a principal architect of the Mimamsa Darshan, which we call Karma Mimamsa.
அவர் கர்ம மீமாம்ச தர்சனத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆச்சாரியராக விளங்கினார்.
So his writings are still considered canonical or authoritative, you can say, for the in the Mimamsa school, which practically in an organized form doesn't exist anymore, although the ideas are still prominent in the Hindu consciousness.
கர்ம மீமாம்சத்தினுடைய கொள்கை இன்னைக்கு இன்னும் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் அதனுடைய கருத்துக்கள் இந்து சமுதாயத்தில் இன்னும் நிலை வருது. அத்தகைய கருத்துக்களுக்கு அந்த குமாரல பட்டருடைய அவருடைய பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதிகாரப்பூர்வமானவராக கருதப்படுறார் அவர் அந்த கர்ம மீமாம்ச தத்துவத்தை எடுத்துரைக்கிறவர்கள்.
So during his time there was a young man, young sannyasi, who was traveling throughout India propagating his philosophy.
அவருடைய காலகட்டத்துல ஒரு இளைய சன்னியாசி அவருடைய தத்துவத்தை இந்தியா முழுக்க பயணம் செஞ்சு பரப்பி கொண்டிருந்தார்.
Who was that sannyasi? Does anyone know?
அந்த சன்னியாசி யார், யாருக்காவது தெரியுமா?
சங்கராச்சாரியர். So he was going here and there and discussing with people.
அவர் இங்கும் அங்கும் போய் மக்கள் கூட விவாதம் பண்ணின்றார்.
And the discussion, it's not like nowadays where had serious debates.
இன்னைக்கு இருக்கிற மாதிரியான விவாதங்கள் கிடையாது. அப்போ வந்து விவாதங்கள் வந்து ரொம்ப தீவிரமான ஒரு சர்ச்சையா இருக்கும்.
And based on deep knowledge of Shastra.
அந்த விவாதங்கள் சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த அறிவை அடிப்படையாக கொண்டிருக்கும்.
And Shankaracharya would go everywhere and defeat others, and when you are defeated you either have to give up your life or become a disciple. That's the rule.
Shankaracharya ella idangalukkum prayanam panni makkala thannudeya vaadangala veithu thorkadipar. Appadi thorkadikapatta varne avanga vandu irandu vishayangala dhaan seidhaganum. Onnu avanga thorkadikapattavargal tharkola panikanum, appadi illana yaar kitta thorthaangalo avanga kitta shishyar aayiranum.
In the modern age people have no brain at all practically.
நவீன காலத்துல பாத்தீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல.
Even if you try to discuss with them logically, they're so stupid that it's very difficult to discuss with people.
மக்கள் கிட்ட
we find this.
பொதுவா மக்கள்கிட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிட்ட ஏதாவது யதார்த்தமான விஷயங்களை விவாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்க கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்ல. அவங்க கிட்ட விவாதம் பண்றது அப்படிங்கறது சாத்தியமில்லாததா இருக்கு.
We see Srila Prabhupada, he was traveling in the Western countries and he would meet all professors and all prominent people and try to make them understand the most basic thing, that we're not the body. And they, most of them had, they just couldn't grasp it. They couldn't get it at all.
Srila Prabhupada ulaga muluka prayanam panni palveru perasirargalaiyum migacharanda arivaligalaiyum sandippar. Appadi sandikkum bodhu avanga kitta romba adipadiyana vishayangala velaki solradhukku muyarchi pannuvar. அதாவது நம்ம இந்த உடல் அல்ல அப்படிங்கிற கருத்தை சொல்லுவார். ஆனா அதை கூட புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லாதவர்களா இருந்தாங்க.
The tradition of philosophical understanding is more or less dead in India today. The temples are still there, but the philosophical understanding is, like I say, almost dead.
இந்தியால கூட பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு தத்துவபூர்வமா தர்மத்தை தத்துவபூர்வமா விஷயங்களை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது ஏறக்குறைய மரணம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். முழுக்க இழந்துட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோயில்கள் இருக்கு, ஆனா அந்த கோயில்கள்ல கூட தத்துவபூர்வமான விவாதங்கள் அப்படிங்கறது ஏறக்குறைய மடிந்து விட்டது.
That's why anyone with a little money and a good PR team can become Bhagavan.
PR team?
Public relations. Means it's an advertising agency, you can say.
யாராவது ஒருத்தருக்கு கொஞ்சம் பணம் இருந்து அவங்கள விளம்பரப்படுத்துறதுக்கு யாராவது நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா உடனே அவங்க வந்து கடவுள் ஆயிடுறாங்க இன்னைக்கு சமுதாயத்துல.
You can put any ugly mug on a photo and put their photo plaster it all over the place and have him do some magic tricks and then he becomes Bhagavan.
யாராவது ஒரு அசிங்கமான முகத்தோட ஒரு நபரை நீங்க வந்து அவங்களுக்கு அவங்கள விளம்பரப்படுத்தி ஒரு அசிங்கமான முகம் கொண்ட ஒருத்தரை வந்து நீங்க ஒட்டி ஊடு ஃபுல்லா போஸ்டர் ஒட்டி அவங்கள விளம்பரப்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த நபர் வந்து கடவுள் ஆயிடுறாங்க. அவர் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் தந்திரம் செஞ்சாங்க அப்படின்னா உடனே கடவுள் ஆக்கிடுறாங்க.
So anyway, Shankaracharya was searching out Kumarila Bhatta.
சங்கராச்சாரியார் குமாரல பட்டரை தேடிக் கொண்டிருந்தார்.
Because he knew, he was such an influential person, if you capture him then half your job's done already.
குமாரல பட்டர் மிகச்சிறந்த ஒரு பண்டிதர் அப்படிங்கறது அவருக்கு தெரியும். அதனால அவர் அவரை தேடி குமாரல பட்டரை நம்ம வந்து தோற்கடிச்சிட்டோம்னா நம்ம வேலை பாதி முடிஞ்சதுன்னு நினைச்சார்.
So he came and found him. He found Kumarila Bhatta. He had placed himself on a fire of burning rice husks. Tushanala, it's called.
Kumarila Bhatta, Shankara had sandhikim bodhi, avar kolundu vittu eriya kudiya umiki nadula avar undu, umi erinjin irukka, adukku nadula avar ninnin irukkara.
Rice husk fire burns very slowly.
உமி எரியிறது அப்படிங்கிறது ரொம்ப பொறுமையா எரிஞ்சிட்டு இருக்கும்.
So Kumarila Bhatta refused to discuss with Shankaracharya.
குமாரல பட்டர் சங்கரரோட வாதம் செய்யறதுக்கு மறுத்துட்டார்.
He said, well, I'm doing prayaschitta. I'm not in a position to discuss with you. He was killing himself by burning himself on a very slow fire.
உங்களோட என்னால வாதம் செய்ய முடியாது, அதனால நான் வந்து என்னுடைய தோள் வாதம் செய்ய முடியாதுங்கிறதுனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். அது அந்த தற்கொலை வந்து அவர் ரொம்ப மெதுவா எரியக்கூடிய அனல்ல தன்னை வச்சுட்டார். உமியில நெருப்பு வச்சு.
He said, I'm doing this prayaschitta.
அவர் சொன்னார், இதை நான் வந்து ஒரு பிராயச்சித்தமா பண்றேன்னு.
Because previously I was studying under a Buddhist guru.
ஏன்னா முன்னாடி நான் வந்து ஒரு புத்த மதத்தை சேர்ந்த குரு மூலமா குரு கிட்ட படிச்சுட்டு இருந்தேன்.
Just I don't believe in Buddhism, but I just went to study under him so that I could understand all their arguments to defeat them.
எனக்கு வந்து புத்த மதத்துல எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது, ஆனா அந்த புத்த மதத்தை சேர்ந்தவங்க கிட்ட இருந்து நான் போய் படிச்சேன். ஏன் அப்படின்னா அந்த புத்த மத அப்ப அவங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா அவங்களை என்னால எளிமையா தோற்கடிக்க முடியும்.
So at some point the undercover agent became exposed.
ஒரு கால கட்டத்துல இப்படி மாறுவேடம் போட்டுட்டு அவர் கத்துட்டு இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு.
So he had a big argument with the Buddhists.
அப்ப அவர் புத்த மதத்தை சேர்ந்தவங்களோட ஒரு பெரிய வாதம் நிகழ்ந்தது அங்க.
And eventually he went up to a high building and said that I'm going to jump off, and if the Vedas are not true, because that's the Buddhists, you see, the main thing of the Buddhists, they reject the Vedas. So Kumarala Bhatta said, if the Vedas are not true, then I'm jumping off and I'll die.
குமாரல பட்டர் வாதத்தினுடைய இறுதியில் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு பெரிய மலை உச்சிக்கு போய் அங்கிருந்து குதிக்கிறதுக்கு தயாரானார். அவர் குதிக்கும் போது சொன்னார், இந்த மலையிலேருந்து நான் குதிக்க போகிறேன், வேதங்களில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உண்மையானது அப்படின்னா நான் சாக மாட்டேன், அப்படி வேதங்கள் பொய்யா இருந்தது அப்படின்னா நான் மரணம் அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சவால் விட்டார். ஏன்னா அந்த கர்ம அந்த புத்தி புத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு வேதங்கள் வந்து உண்மையானது கிடையாதுங்கிற கருத்து அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க.
So he didn't die, that's otherwise he couldn't have done the prayaschitta on the Tushanam.
அவர் அந்த காலகட்டத்தில் அவர் மரணம் அடையல. அப்படி அவர் மரணம் அடைஞ்சிருந்தார்னா பின்னாடி அவர் பிராயசித்தம் பண்ணிருக்க முடியாது.
So he Kumarala Bhatta defeated the Buddhists.
Kumarala Bhatta ivvare Buddha matha sernavangala thorkadithirnar.
And at that time Buddhism was very prominent in India.
Andha kala kadathla Buddha matham anadhu Indiavula romba prabalamanada irundhathu.
Prabalaman, is it? Strong. It said that Shankaracharya, he drove Buddhism out of India.
பொதுவா இது சொல்லப்படுது, சங்கராச்சாரியர் புத்த மதத்தை இந்தியாவை விட்டு விரட்டினார் அப்படின்னு
சொல்லி. So but later Kumarala Bhatta, he considered that for whatever reason I had accepted this person as a guru, and then I insulted him and went against him, and therefore I committed an offense.
அவர் சொன்னார், ஏதோ ஒரு காரண காலகட்டத்தில் அந்த நபரை நான் என்னுடைய குருவா ஏத்துட்டிருந்தேன், ஆனா அந்த குருவா ஏத்துட்டு அவருக்கு அபராதம் பண்ண அவருக்கு நான் ஒரு அபராதம் பண்ணியிருந்தேங்கிறார்.
It's a very serious offense, you can say.
அவர் அதை வந்து ஒரு ஒரு தீவிரமான அபராதமா கருதினார்.
So he voluntarily undertook this prayaschitta, burning himself to death on a slow fire.
அதனால அவர் தானே தன்னை வந்து மெதுவா எரியக்கூடிய ஒரு அனல்ல வச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணார். ஒரு பிராயச்சித்தமா.
What happened to this sound? It's just dead. Hare Krishna. This isn't much better. But it, something is there. Hare Krishna. You can all come close then. Anyway, the reason I'm telling all this is just to give some idea of how seriously people took this philosophical understanding.
Na inda kadhai sonnadhukku kaaranam enna appadina makkal endalavukku inda tattvangala purinjikolradhula aarvama irundanga theevrama irundanga appingiradha eduthu kaatradhukaga.
Maybe many of you have heard different stories about Srila Prabhupada.
Ungalla pala per Srila Prabhupada pathi palveru kadhaigala ketirupinga.
They are very popular in ISKCON.
அத்தகைய கதைகள் இஸ்கான்ல மிகவும் பிரபலமானவை.
Different stories about so many things, different things Prabhupada did, different things he said to devotees.
பிரபுபாதர் செய்த பல்வேறு காரியங்கள், பிரபுபாதர் பல்வேறு பக்தர்கள்ட்ட சொன்ன பல்வேறு விஷயங்கள்.
So that's all very nice, no doubt.
இது எல்லாமே ரொம்ப அற்புதமானது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
But practically speaking, all the time Srila Prabhupada was speaking philosophy.
நடைமுறையில பார்த்தோம் அப்படினா எல்லா நேரத்திலயும் ஸ்ரீல பிரபுபாத் தத்துவங்களை பேசிட்டு இருந்தார்.
Literally day and night Srila Prabhupada was speaking philosophy.
நாம பார்த்தோம் அப்படினா ராபகல ஸ்ரீல பிரபுபாத் தத்துவங்களை பேசிட்டு இருந்தார்.
So there are many inspiring stories of how Srila Prabhupada personally interacted with people, but his as a guru he was constantly speaking the message of Krishna, Bhagavad Gita.
Srila Prabhupada bhaktaroda eppadi uravadnar appdin palveru kadhaigal irukke, adhe samayathla guru abdingra pachathla Srila Prabhupada eppovume todarndu Krishna patri pesikondirundar tattvangala.
Sometimes people think, well, the main thing about a guru is he should smile.
சில நேரங்கள்ல மக்கள் நினைக்கிறாங்க குருவை பொறுத்தளவு முக்கியமான விஷயம் அவர் சிரிக்கணும்னு.
And pat your baby on the head.
உங்களுடைய ஒரு சின்ன குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைய தலையை தட்டி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க.
So he might smile and pat your baby on the head, but that is not the essence of being guru.
அவர் சிரிக்கலாம் சிரிச்சு உங்களுடைய குழந்தைக்கு தட்டி கொடுக்கலாம் ஆனா அதுதான் குருவா இருக்கிறதுக்கு முக்கியமான அம்சம் கிடையாது.
As Chaitanya Mahaprabhu said, Jare dekho tare kaha Krishna upadesh, amar agyai guru hoya taro e desh. Wherever you go, whoever you meet, instruct them in the science of Krishna. This is how Srila Prabhupada translated this. In this way, become a guru and save the land.
Chaitanya Mahaprabhu solrar, நீ எங்கெல்லாம் போறியோ யாரெல்லாம் சந்திக்கிறியோ அவங்க எல்லாருக்கும் கிருஷ்ணரை பற்றிய உபதேசங்களை கொடு. அப்படி கிருஷ்ணரை பற்றிய உபதேசங்களை கொடுத்து நீ குருவாகி இந்த இந்த தேசத்தை காப்பாற்று அப்படிங்கிறார்.
The point is that people should understand what is reality by hearing from persons in contact with reality.
கருத்து என்ன அப்படின்னா மக்கள் யார் ஒருத்தர் உண்மை என்னன்னு தெரிஞ்ச நபர்களோ அத்தகைய நபர்கள்ட்ட இருந்து கேட்டு உண்மை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்.
As Lord Krishna states in Bhagavad Gita,
Bhagavan Krishna Bhagavad Gita la solrar
that one should approach the tattva darshi.
Orthar tattva darshi anugunamna.
Tattva darshi means that's the term is given. Gyanin as tattva darshina, one who has knowledge, but not just knowledge but realization.
ஞானினா தத்துவ தர்ஷினா அப்படிங்கிற கருத்தானது என்ன அப்படிங்கிற வரியானது எதை சுட்டி காட்டுது அப்படின்னா ஒரு நபரானவர் வெறும்னா ஞானமுடையவரா இருக்க ஞானமுடையவரா இருந்தா பத்தாது. அவர் அந்த ஞானத்தை உணர்ந்தவரா இருக்கணும்.
Notwithstanding that people are stupid, human life is meant for atato brahma jignasa, inquiry into the absolute.
மக்கள் எல்லாரும் முட்டாள்களா வாழ்ற பட்சத்திலையும் இந்த மனித வாழ்க்கையானது பரம சத்தியம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல அடிப்படையா கொண்டது.
Everyone in this material world is stupid. Agyanatimirandhasya. We're all of the nature of being in the darkness of ignorance.
இந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே முட்டாள்களா இருக்கிறாங்க. அவங்க வந்து அக்ஞானத்திமிரந்தஸ்ய இந்த அறியாமை அப்படிங்கிற இருள்ல மூழ்கி இருக்கிறாங்க.
But human life is meant for coming out of that ignorance.
ஆனா மனித வாழ்க்கையானது அத்தகைய அறியாமையிலிருந்து வெளிவருவதற்கானது.
And the process is by hearing transcendental knowledge.
அதற்கான வழிமுறை திவ்யமான ஞானத்தை கேட்கிறது.
Now what is that transcendental knowledge? About this there's been controversy.
அத்தகைய திவ்யமான ஞானம் என்ன அப்படிங்கறத பத்தி மக்கள் மத்தியில முரண்பாடு இருக்கு.
So as I was saying, well, in one sense that controversy is good because you could see how seriously people took the understanding of the purpose of human life.
ஒரு விதத்துல பார்த்தா நான் முன்னையே சொன்ன மாதிரி அத்தகைய முரண்பாடுகள் மிக ரொம்ப நல்லது. ஏன்னா அத்தகைய முரண்பாடுகள் இருக்கிறது காரணத்தினால மக்கள் இந்த மனித பிறவியை முறையா உபயோகப்படுத்திக்கிறதுக்காக தத்துவங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப தீவிரமா செயல்பட்டாங்க.
That example I was giving of Kuvarila Bhatta, he considered it so serious that he had offended his guru that he undertook such a exacting prayaschitta.
நான் அந்த ஒரு உதாரணத்தை கொடுத்தேன். குமாரட பட்டர் தன்னுடைய குருவுக்கு அபராதம் பண்ண காரணத்தினால தன்னையே மாய்த்து கொள்ளும் வகையில அவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முடிவு செஞ்சிருந்தார். அந்த அளவுக்கு அவங்க அங்க வந்து தீவிரமான கலாச்சாரம் பழக்க வழக்கம் இருந்தது.
Many people in the modern age are reckless.
நவீன காலத்துல பெரும்பாலும் மக்கள் வந்து அமைதி இல்லாம இருக்கிறாங்க.
They just insult Krishna, they insult Lord Rama.
அவங்க வந்து கிருஷ்ணரையும் ராமனையும் இகழ்ந்துரைக்கிறாங்க.
It's very dangerous for them.
இது அவங்களுக்கு மிகவும் அபாயகரமான நிலை.
For anyone who hears it.
அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கும் அது அபாயத்தை கொடுக்கக்கூடியது.
They profess themselves to be Durga விஷ்ணு
அவங்க தங்களையே துர்கையாவும் விஷ்ணுவாவும் வெளிக்காட்டுகிறாங்க.
I think there are at least two people in South India who circulate photos of themselves dressed up as if they're Durga.
தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் இரண்டு பேர் தங்களை வந்து உடை உடுத்தி தாங்களே துர்கா அப்படின்னு சொல்லி வெளிக்காட்டின்னு இருக்கிறாங்க, படம் காட்டின்னு இருக்காங்க.
This is very dangerous for them. I mean, they get some cheap following from, you know, absolutely stupid people.
இப்படி செய்யறது மூலமா முழுக்க முழுக்க முட்டாளா இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அவங்களை பின்பற்றி போலாம். இருந்தாலும் அது வந்து ரொம்ப அபாயகரமானது அந்த நபர்களுக்கு.
They have to, they'll have to suffer for that extremely severe offense.
இத்தகைய தீவிரமான அபராதத்துக்கு அவங்க ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டாகணும்.
So human life is meant for inquiry into the absolute.
மனித வாழ்க்கையானது பரமனை பற்றி தெரிந்து கொள்வதற்கானது.
It is in human life one is supposed to know what is reality, one is supposed to understand that.
மனித வாழ்க்கையில உண்மை என்ன அப்படிங்கறத ஒருத்தன் தெரிந்து கொள்ளணும்.
Ignorance is no excuse.
எனக்கு தெரியாது, அறியாமையில இருக்கேன் அப்படிங்கறது வந்து அப்படிங்கறது நமக்கு ஒரு சாக் ஆயிடாது.
We may say, well, how can we know if they see there's so many controversies and there's so many different people saying so many things?
உடனே நீங்க கேட்கலாம், பல்வேறு நபர்கள் பல விஷயங்களை சொல்றாங்க, கருத்துக்களுக்கு மத்தியில முரண்பாடு இருக்கு, அப்ப எப்படி நான் இதை தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி.
Well, ultimately that depends on our sincerity.
இறுதியில பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கும், ஆர்வத்தோட இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து அது அமையுது.
மோகாஷா மோக கர்மான மோக ஜான விசேத சக Rakshasin, Asurin, Chaiva, Prakritin, Mohinin, Shritaha. Those who are demoniac, they are attracted to ignorant and atheistic views.
யாரெல்லாம் அசுரர்களோ அவங்க அறியாமையை சார்ந்த நாத்திக கருத்துக்களால கவலைப்படுறாங்க.
In this way, even though they may be very expert in performing activities, or they may have very high hopes, or they may be very intellectual, it's all spoiled.
அவங்க அத்தகைய நபர்கள் ஏதோ செயல்களை செய்யறதுல மிகவும் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களா இருக்கலாம், ரொம்ப அறிவாளிகளா இருக்கலாம், இருந்தாலும் அவங்களுடைய எல்லா செயல்களுமே வீணாகி விடுது.
Something may seem right to them, and then they're sure it's right.
அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சரின்னு தென்படலாம், இந்த விஷயம் சரிதான் அப்படிங்கறதுல அவங்க உறுதியோட இருக்கலாம்.
In America last year, there was one man who was in one of our meetings. He said, there's no God, that's all. And he used some pejorative term, abusive term.
அமெரிக்கால போன வருடம் ஒருத்தர் உபநியாசம் கொடுத்துருக்கும் போது சொன்னார், கடவுள்னு யாரும் கிடையாது, கடவுள் அப்படிங்கறத சொல்றது பத்தி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சில கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தினார்.
He seemed very convinced.
அத்தகைய சொற்களை சொல்லும் போது அவர் அதுல முழு நம்பிக்கையுடையவர் போல தோன்றினார்.
Because he was wrong.
அவர் சொன்னது தவறு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
But as far as he was concerned, he was sure. I mean, there's no God.
ஆனா அவரை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அவர் அதுல உறுதியுடையவரா இருந்தார், கடவுள் அப்படின்னு யாரும் கிடையாதுன்னு.
He was sure that the evolutionary theory as taught by the modern scientists that was correct.
அவர் உறுதியோட இருந்தார், நவீன கால அறிவியலால சொல்லி தரக்கூடிய பரிணாம கொள்கையானது சரின்னு.
Now why should anyone accept such a stupid theory?
யாராவது அத்தகைய அபத்தமான ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்றதுக்கு காரணம் என்ன?
That by chance everything has come into being in such an ordered way.
இவ்வளவு அற்புதமான விதத்துல எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஏதோ தானா நடந்தேறி விட்டதுன்னு அந்த கொள்கையில சொல்லப்படுது.
I've many times given the example of how even, usually I show this, even this couldn't come into being by chance. What to speak of, even the most simple cell in our body is millions of times more complex than this. So, evolutionary theory is for dumbos.
நான் பல நேரங்கள்ல இந்த டப்பா உதாரணம் கொடுக்கறது உண்டு. இந்த டப்பா கூட தானா வர்றது அப்படிங்கறது சாத்தியம் கிடையாது. ஆனா இந்த நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் இந்த டப்பாவை விட பல மடங்கு சிக்கலானது. அத்தகைய சிக்கலான அந்த செல் எப்படி தானா வர முடியும்?
You have a good term in Tamil for dumbo. Every language has good terms for stupid people.
colloquial language.
அப்படி யார் நினைக்கிறாங்களோ அவங்க வந்து ரொம்ப அபத்தமான மக்கள்.
In English, there must be at least 20 terms for stupid people. In Irish, there's one too, spudhead. Irish English. Spud is, because in Ireland, the most popular food is potato. So spud is like the common term for potato, so it means potato head. Like that. In Bengali, they say you have cow dung in your brains.
அத்தகைய நபர்கள் வந்து அத்தகைய நபர்களுடைய தலையில களிமண் தான் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம நம்ம தமிழ்ல சொல்லணும்.
What do they say in Tamil?
Clay, they say.
Clay headed, yeah.
Clay headed.
In dung. Clay headed.
தலையில களிமண் தான் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம்.
Onion, onion head. What's that?
Is it Mada Samran?
What's that mean?
That's colloquial word.
Means what?
Means almost same, useless, dull headed.
Yeah. There's a vacuum between the ears.
அவங்க காது கடக்கு நடுவில் ஏதோ அடைச்சிருக்குது.
So anyway, this absolutely stupid theory, you have people who are superficially very intelligent, giving all kinds of supposedly scientific backing to show that everything has come into being by chance.
இத்தகைய அபத்தமான கொள்கையை மேலோட்டமா பார்க்கறது புத்திசாலித்தனமா இருக்கக்கூடிய நபர்கள் பல விஞ்ஞான பூர்வமான தகவல்களை மாதிரி தோன்றக்கூடிய விஷயங்களை வச்சு மக்கள் மத்தியில அதை
If anyone, if you hear anyone explaining this, you just walk up to them and slap them in the face.
அப்படி யாராவது இந்த அபத்தமான பரிணாம கொள்கையை சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க நேரா முன்ன போய் அவங்க கண்ணத்துல ஒரு பலார்னு ஒரு அற விடணும்.
Why did you do that?
உடனே நீங்க அவங்க கேட்பாங்க ஏன் இந்த மாதிரி நீ பண்ண.
I didn't mean to, it just happened by chance.
உடனே நீங்க சொல்லலாம் நான் வந்து உங்களை அறையணும்னு நினைக்க கிடையாது, இது தானா நடந்துச்சுன்னு.
By chance, energy came in my arm and it moved back and it went like this and your face just happened to be in the way. It's all by chance.
எது தானா என் உடம்புல ஏதோ ஒரு சக்தி வந்தது, அந்த சக்தியின் மூலமா என் கை தானா மேல எழுந்தது, அது உங்க கண்ணத்துல பலார்னு அரஞ்சிருச்சு, இது எல்லாமே தானா நடந்ததுங்களாம்.
You say, well, that's not possible. You see, you must have decided to do it.
உடனே அவங்க சொல்லுவாங்க அது சாத்தியம் கிடையாது, நீங்க இதை பண்றதுக்கு விருப்பப்பட்டிருக்கணும், அதனாலதான் என்ன அரஞ்சிருக்கிற, நீயே விரும்பி தான் என்ன அடிச்சிருக்கேன்.
Well, they say that, you see, all this is coming to being by chance. It must be possible. If you give it enough chances, it may be possible in many, many times that all the chemicals are mixed up. So I admit that, well, generally you would think that someone would do it volitionally, but it might be possible. You never know that some shakti could just enter my arm and move it and slap you in the face. So it's just as tenable as evolutionary theory.
உடனே நீங்க சொல்லலாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஏதோ தனித்தனியான வேதியியல் மூலக்கூறுகள் சேர்ந்து தானா இந்த உலகம் அப்படியே தோண்டிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. அப்படி சொல்லும் போது ஏன் என்னுடைய கைகள்ல ஏதோ ஒரு சக்தி வந்து அதே மாதிரி தானா வந்து உங்களை அடிக்கிறது அப்படிங்கறது சாத்தியம் இல்லையா?
You also say that, well, although it happened by chance, statistically speaking, it seems to me there's a very good chance that if you keep on talking this evolutionary theory, that shakti will again come in my arm and it'll move and your face will get in the way.
Odane neenga andha nabargal ta innum sollala neenga innum todarnu indha parinama kolgaye pesinde irundinga kanak eduthu paatha appadina ennude udambula innum adhigamaana shakti vande oru ara koduthu unga thalaiye thunda poidum.
Talking scientifically,
naanga vande indha andha maari avanga kitta neenga அறிவுபூர்வமா விஞ்ஞானபூர்வமா பேசலாம்.
So why should people be attracted to such a bizarre theory?
இத்தகைய குழப்பமான ஒரு கொள்கை மேல மக்கள் ஏன் பற்றுதல் கொண்டிருக்கணும்?
Well, Einstein gave some idea about this.
இத குறித்து ஐன்ஸ்டைன் ஒரு சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்.
ஸ்ரீ ஐன்ஸ்டைன் உவாச்ச that he said that both the universe and human stupidity are unlimited and I'm not sure about the first. There are two things which are unlimited, he said. He didn't recognize Bhagavan is unlimited.
Sri Einstein avar solrar இந்த உலகமும் சரி மக்களுடைய முட்டாள்தனமும் சரி இந்த இரண்டுக்குமே எல்லை இந்த இரண்டுமே எல்லையற்றது இந்த உலகம் எல்லையற்றதா அப்படிங்கிறதுக்கு நான் உறுதியோட இல்ல அப்படின்னு
people are attracted to foolish ideas because it supports their program for sense gratification
மக்கள் முட்டாள்தனமான கருத்துக்களை ஏற்றுக்கொள்றாங்க ஏன் அப்படின்னா அது அவங்களுடைய புலனுகர்ச்சிக்கு ரொம்ப உதவியா அமைதா அத்தகைய கருத்துக்கள்
they are not seeking the truth they are seeking what the pigs are seeking
மக்கள் யாரும் உண்மையை தேடுறது கிடையாது அவங்க பன்றிகள் என்னத்தை தேடிட்டு இருக்கோ அதைத்தான் தேடிட்டு இருக்கிறாங்க
the pigs are very happy enjoying their senses
பன்றிகள் தங்களுடைய புலன்களை அனுபவிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது
the pig is completely in tamago
பன்றியானது முழுக்க முழுக்க தமோ குணத்துல இருக்கு
so a jiva who has attained a human body but is really in the consciousness of a pig is tamaguni then they're not interested in the truth they're interested in gross sense gratification
எந்த ஒரு ஜீவன் மனித பிறவை எடுத்திருக்கிறோ அந்த ஜீவனானது இந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் கொள்ளாம பன்றியை போல தமோ குணத்துல இருந்தது அப்படின்னா அப்ப அந்த ஜீவன் எந்த பிரயோஜனமும் கிடையாது
And therefore, when someone comes along with some philosophy, with this, well, there's no God in control, there's no God, everything's by chance, and it seems very attractive to them.
அதனாலதான் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர்கிட்ட வந்து யாராவது ஒருத்தர் அத்தகைய நபர்கள்ட்ட வந்து கடவுள் அப்படின்னு யாரும் கிடையாது இது எல்லாமே தானா நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க அத்தகைய கருத்துக்களால கவரப்படுறாங்க
It's just like if you flatter someone, then they like that
நீங்க யார்ட்டயா ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க யார்ட்டயாவது போய் அவங்களை புகழ்ந்து பேசுறீங்க அப்படினா உடனே அவங்க அதனால மயங்கறாங்க
if you say to someone you're such a great person then they'll start to think yeah that's true even though they're not a great person
நீங்க யார்ட்டயா போய் ஐயா நீங்க ரொம்ப பெரிய மனுஷரியா அப்படினு சொன்னீங்கன்னா அந்த நபர் வந்து பெரிய மனுஷரா இல்லாத பட்சத்திலயும் அவர் சொல்ற ஹா நீ சொல்றது சரிதான் அப்படினு ஏத்துவார்
But they think it's true because they like to think it's true. They're not objective.
அவங்க இது சரி நினைக்கிறாங்க ஏனா அது சரியா இருக்கணும் அப்படிங்கறது அவங்க ஆர்வமுடையவங்களா இருக்காங்க.
So people are not serious to understand what is the truth.
இப்படி மக்கள் வந்து உண்மை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சிக்கிறதுல ஆர்வமுடையவங்களா இருக்கிறது இல்ல.
And therefore all kinds of various theories appeal to them.
அதனால பல்வேறு விதமான கொள்கைகள் அவங்களுக்கு பொருத்தமானதா தோன்றுது.
But if we consider objectively, you see the way Srila Prabhupada was preaching in the West, and if you consider objectively what he was saying, we can understand that everything Prabhupada said was completely correct.
நம்ம பொருளை ஆராய்ஞ்சு வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர் பிரச்சாரம் பண்ண எல்லா விஷயங்களுமே முழுக்க முழுக்க உண்மையான விஷயங்கள் நம்மளால உணர முடியும்
When Srila Prabhupada was preaching in the West, he couldn't just say, well, in the Bhagavad Gita, and say, well, that's your Bhagavad Gita. We don't care for your Bhagavad Gita.
ஸ்ரீல பிரபுபாதர் வெளிநாடுகள்ல பிரச்சாரம் பண்ணும்போது பகவத் கீதையில இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படின்னா உடனே மக்கள் சொல்லுவாங்க ஆ பகவத் கீதை அது உங்களோடது அதை பத்தி நாங்க கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க
Why should we care? That's your Indian book. Why should we care for that?
அது உங்களுடைய இந்தியர்களுடைய புத்தகம் அத பத்தி நாங்க ஏன் பொறுப்படுத்தணும்னு சொல்வாங்க.
Prabhupada he would speak from a platform of logic.
Prabhupada ஒரு யதார்த்தத்தின் அடிப்படையில் வாதம் செய்வார்.
He would say that everyone you cannot deny everyone is controlled.
அவர் சொல்வார் உங்களால மறுத்து சொல்ல முடியாது எல்லாரும் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்காங்க.
Therefore there is a supreme controller
adanal ellarayum kattupadutha kudiyavarnu orthar irundaganum bar
people would bring up all kinds of foolish arguments
makkal palveru muttal thanamana vaadangala avar munnadi munveipaagal
in bhagavad gita lord krishna He speaks of the miseries of birth, death, old age and disease.
பகவத் கீதையில பகவான் கிருஷ்ணர் பிறப்பு இறப்பு முதுமை வியாதியினுடைய துன்பங்களை பற்றி விளக்குறார்.
This is not a religious belief.
இது வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு நம்பிக்கை கிடையாது.
It's not that we can say that, well, in the Bhagavad Gita, Lord Krishna says that birth, death, old age and disease are the miseries, so therefore I believe it. But it's Krishna is speaking the truth. It's not a religious dogma.
பகவத் கீதையில கிருஷ்ணர் சொல்றார் பிறப்பு இறப்பு முதுமை வியாதி அப்படிங்கறது மிகப்பெரிய துன்பங்கள்னு. அப்படி கிருஷ்ணர் சொல்றத நான் நம்புறேன், அதனால இந்த பிறப்பு இறப்பு வியாதி முதுமை வியாதி அப்படிங்கறது துன்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த பிறப்பு இறப்பு முதுமை வியாதி இது துன்பம் அப்படிங்கறது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு உண்மையான விஷயம். இந்த கருத்தானது ஏதோ ஒரு மதம் சார்ந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கறது கிடையாது, இது உண்மை.
People would bring all kinds of stupid arguments trying to appear intelligent but actually exhibiting their foolishness.
மக்கள் பல்வேறு விதமான முட்டாள்தனமான வாதங்களை முன்வைப்பாங்க, அதை கேட்கறதுக்கு ரொம்ப அறிவாளித்தனமான தோன்றலாம், ஆனா அது உண்மையில முட்டாள்தனமானது.
Prabhupada was once speaking about the miseries of birth, death, old age and disease, and someone had challenged Prabhupada and said, well, what do you mean by disease?
ஒருத்தர் ஒரு முறை ஷீல பிரபுபாத பிறப்பு இறப்பு முதுமை வியாதி இது வந்து துக்ககரமானது அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் ஷீல பிரபுபாத சவால் விடணும் அப்படிங்கிற கருத்துல வியாதினா என்னங்கன்னு
கேட்டார். So Prabhupada in mock surprise said, oh, you've never been sick, you never had any sickness.
பிரபுபாதர் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஆச்சரியப்பட்டு அவர் கேட்டார், உனக்கு எப்பவுமே வியாதி வந்ததே கிடையாதா அப்படின்னு.
The person said, yeah, well, I've had mumps and measles and these are different kinds of diseases, they're not very common in India.
உடனே அவர் சொன்னார், எனக்கு இந்த வியாதி இருந்தது அந்த வியாதி
இருந்ததுன்னு. Prabhupada said, so that wasn't miserable?
உடனே கேட்டார், அத்தகைய வியாதிகள் உனக்கு துன்பமயமானதா இல்லையா?
He said, well, how can you avoid admitting that it's miserable?
அது துன்பமயமானது அப்படிங்கறத உங்களால எப்படி தவிர்க்க முடியும்?
If you ask someone, how are you? And they say, well, I got a toothache and a headache and a back pain and I've got arthritis and it's wonderful.
உங்ககிட்ட யாராவது நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நீங்க உடனே எனக்கு பல்லு வலி வந்தது, முது வலி வந்தது, தலைவலி வந்தது, இவ்வளவு வலி வந்தாலும் இது எல்லாமே ரொம்ப அற்புதமானது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டீங்க.
No one says that.
யாரும் அந்த மாதிரி சொல்ல போறது கிடையாது.
Once there was a television program in which Hridayananda Maharaj, one of Srila Prabhupada's sannyasis, someone was challenging him on a television program, and there was a moderator who was supposed to, you know, like be the referee or like that.
Srila Prabhupada ஒரு தடவை தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடந்தது. அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில அவர்கிட்ட ஒருத்தர் சவால்
விட்டு மகாராஜ்
ஹிருதயானந்த மகாராஜ் ஷீல பிரபுபாதருடைய சன்னியாசி சீடர்கள் ஒருத்தர், அவருக்கு நடந்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில அவர் வந்து ஒருத்தர் அவருக்கு சவால் விடக்கூடிய தோணியில இருந்தார்.
So Hridayananda Maharaj was presenting the philosophy of Bhagavad Gita in a systematic, logical way.
ஹிருதயானந்த மகாராஜ் பகவத்கீதையினுடைய தத்துவத்தை ரொம்ப முறைப்படி யதார்த்தமா விளக்கின்றார்.
And presenting birth, death, old age and disease, these are miseries. And the opponent said, no, this isn't miserable.
அவர் வந்து ரொம்ப முறையா வகுத்து சொல்லிக் கொடுத்துட்டிருந்தார், பிறப்பு இறப்பு முதுமை வியாதி இது ஒரு துக்ககரமானது அப்படின்னு. உடனே அவர் எதிர்த்தரப்புல இருந்தவர் சொன்னார், இது ஒன்றும் துக்ககரமானது கிடையாது என்ன.
So Hridayananda Maharaj gave an explanation. Certainly disease is miserable. Certainly death is miserable. Certainly old age is miserable. And certainly birth is miserable. And still the man objected, no, it's nice.
மகாராஜ் விளக்குனார், நிச்சயமா வியாதி வந்தது அப்படின்னா அது துக்ககரமானதுதான், வயோதிகமும் துக்ககரமானதுதான், நம்ம இறக்கிறது அப்படிங்கறதும் துக்ககரமானதுதான், பிறக்கிறது அப்படிங்கறதும் துக்ககரமானதுதான். உடனே இந்த நபர் சொன்னார், இல்ல அதெல்லாம் துக்ககரமானது கிடையாது.
And the moderator interrupted and said, you know, he's supposed to like keep a neutral position between the two and said, actually You're talking nonsense. These things, obviously these things are miserable.
உடனே அதுக்கு நடுவரா இருந்தவர் குறுக்கிட்டு சொன்னார், ஹே நீ வந்து பேசுறது சரி கிடையாது, நீ கண்டிப்பா இந்த பிறப்பு இறப்பு முதுமை வியாதி இதெல்லாம் துக்ககரமானதான், இது கொஞ்சம் ரொம்ப அபத்தமா பேசாத அப்படின்னு சொல்லி அந்த நபரை ஓரம் கட்டினார்.
In the modern age there's this stupid idea that you should respect everyone's opinion.
நவீன காலத்துல ஒரு முட்டாள்தனமான கருத்து இருக்கு, யார் எல்லாருடைய கருத்தையும் நம்ம எல்லாருடைய கருத்துக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க.
Someone's talking nonsense, then why should you respect them?
ஆனா யாராவது அபத்தமான கருத்துக்களை பேசினாங்கன்னா அந்த நபர்களுக்கு நம்ம ஏன் மரியாதை கொடுக்கணும்?
So Srila Prabhupada, he wasn't this kind of sadhu who just, you know, held a flower and smiled at everyone.
Srila Prabhupada ஏதோ கையில ஒரு பூவை வச்சுக்கிட்டு எங்க போனாலும் சிரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சாது கிடையாது.
But he cut through the ignorance of Maya with his powerful words.
அவர் தன்னுடைய சக்தி வாய்ந்த வார்த்தைகளின் மூலமா மாயையினுடைய போர்வையை கிழித்தெறிந்தார்.
சதோது சங்க உத்ஸ்ருஜ சத்சு சஜேத புத்திமா. What's the next line? சாந்த எவாஸ்ய சிந்தந்தி. சாந்த எவாஸ்ய சிந்தந்தி. I can't remember the last. Uktibi is the last word. So it says that one should associate an intelligent person, understanding that we're in the world of illusion, should associate with sadhus.
எந்த ஒரு புத்திசாலி மனிதன் நம்ம வந்து அறியாமை நிறைந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறானோ அத்தகைய நபர் சாதுக்களோட சங்கம் கொள்ளணும்.
Yeah, the last line is Manovya Sangam Uktibihi. It means that sadhus, they, all the wrong ideas in the mind or the disconnected ideas in the mind, he cuts them by his strong words.
சாதுக்கள் தங்களுடைய பலமான வார்த்தைகளை கொண்டு மக்களுடைய மனதில் எந்த விதமான தவறான கருத்துக்கள் இருந்தாலும் அதை வெட்டி எடுக்கிறாங்க.
So one should seek out the sadhu, tattvadarshi, one who has seen the truth and presents the truth.
அதனால எல்லாரும் ஒரு சாதுவை, யார் ஒருத்தர் தத்துவங்களை கண்டாரோ அந்த தத்துவதர்ஷியை அணுகி அவர்கிட்ட இருந்து விஷயங்களை தெரிந்து கொள்ளணும்.
Hearing faculty has to be awakened.
நமக்கிட்ட இருக்கக்கூடிய கேக்குறது அப்படிங்கற தன்மையானது தன்மையை நாம எழுப்பணும்.
For young children there is the karna bheda sanskara, one of the sanskaras or one of the secondary sanskaras is piercing the ear.
சின்ன குழந்தைங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு செய்யக்கூடிய சம்சாரங்கள் சடங்குகள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா அதுக்கு காது குத்துவாங்க குழந்தைக்கு.
Piercing the ear so some earrings can be put there.
அப்படி காது குத்துறது, காது குத்தி அதுல ஏதாவது தோடு போட முடியும்.
Bhaktisiddhanta Saraswati Thakur used to speak of the transcendental karna bheda samskar or piercing the ear.
பக்திசிதானந்த சரஸ்வதி தாக்கூர் இந்த கர்ணபேத சம்ஸ்காரம், இந்த காது குத்துறது அப்படிங்கிற சடங்குல திவ்யமான காது குத்தும் சடங்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி பேசுவார்.
Piercing the blockage in the ear, there's the wax of the dirt within the ear of not wanting to hear the message of reality, of the truth of Krishna.
உண்மையினுடைய விஷயங்களை, கிருஷ்ணரை பற்றிய உண்மையான விஷயங்களை கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய காதுல உள்ள இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை வெளியில எடுக்கிறது, அந்த அழுக்குகளை வெளியில எடுக்கிறது அப்படிங்கிறது திவ்யமான காது குத்தக்கூடிய ஒரு சடங்க சொல்றார் அவர்.
So when one has undergone the karna bheda sanskar, then one can hear the message of Krishna.
அப்படி யார் ஒருத்தர் அந்த கர்ணபேத சம்ஸ்காரத்தை தன்னை உட்படுத்திக்கிறாரோ அத்தகைய நபரால கிருஷ்ணரை பற்றி கேட்க முடியும்.
But because people are a sanskrita kriyahina, they are without reformation, they are without pious activities, therefore they cannot hear that which is beneficial to them.
ஆனா மக்களோ தங்களுக்கு என்ன பலன் கொடுக்கக்கூடியதோ அந்த பலன் கொடுக்கக்கூடிய செயல்களை கேட்க முடியல, ஏன்னா அவங்க புண்ணியமா போதுமான அளவு புண்ணியமான செயல்களில் ஈடுபடுறது கிடையாது.
It's like inevitably yesterday someone asked, tell us some pastimes, tell us some stories.
தவிர்க்க முடியாத விதத்துல நேத்து ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்டாரு, இங்க நீங்க ஏதாவது கதைகளை சொல்லுங்களேன்னு, லீலைகளை சொல்லுங்கன்னு.
Everyone likes to hear stories.
எல்லாரும் பாத்தீங்க அப்படினா ஏதோ கதைகளை கேக்குறதுல ஆர்வமுடையவர்களா இருக்காங்க.
But they don't like to hear the story that they need to hear.
ஆனா அவங்க எத்தகைய கதைகளை கேட்கணுமோ அத்தகைய கதைகளை கேட்கறதுக்கு அவங்க தயாரா இல்ல.
Once upon a time,
ஒரு காலகட்டத்துல
there was a jiva.
ஒரு ஜீவன் இருந்தது.
He was with Krishna.
அந்த ஜீவன் கிருஷ்ணரோட இருந்தது.
But Krishna bhuli sei jivanadi bahimukha teva maya tare deha samsaratu. Forgetting Krishna, he became inimical to Krishna.
அந்த ஜீவன் கிருஷ்ணரை மறந்து கிருஷ்ணருக்கு எதிரி ஆயிடுச்சு.
And therefore maya has given him so many distresses within the material universe.
அதனால இந்த ஜட உலகத்துக்குள்ளார மாயையானது அவனுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கு.
It's a very long story.
இந்த கதை ரொம்ப பெரிய கதை.
To put it briefly,
இத ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படினா,
he was a camel and he was a donkey.
அவன் ஒரு ஒட்டகமா இருந்தான், கழுதையா இருந்தான்.
He was an indra.
இந்திரனா இருந்தான்.
He was a worm in stew.
ஒரு மலத்துல புழுவா இருந்தா.
And so on and so on.
இப்படி பல்வேறு உடல்கள்ல இருந்தான்.
And now he is a human being.
இப்போ மனுஷனா இருக்கான்.
Who has got the opportunity to hear the message of Krishna.
கிருஷ்ணரை பற்றிய செய்திகளை கேட்கறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
But prefers just to hear some stories for entertainment.
ஆனா அதை விட்டுட்டு அவன் ஏதோ தன்னுடைய பொழுதுபோக்குக்கு கதைகளை கேட்கறதுக்கு ஆர்வமுடையவரா இருக்கான்.
So this is the story of you.
இதுதா உன்ன பத்தி இருக்கக்கூடிய கதை.
We have to be prepared to hear, just like I say, Srila Prabhupada is constantly talking philosophy.
நாம வந்து இந்த தத்துவங்களை கேக்குறது ஆர்வமுடையவரா இருக்கணும்ங்கிறதுக்கு அதுதான் நான் சொன்னேன். ஸ்ரீல பிரபுபாதர் எப்பவுமே தொடர்ந்து தத்துவங்களை பேசி கொண்டே இருந்தார்.
ஜீவ கோஸ்வாமி, the certain Prakriti Sahajiyas who consider themselves Vaishnavas, they consider that Jiva Goswami, he wasn't really a devotee because he, you know, he's always, he wrote so many books about philosophy.
ஒரு சில போலியான பக்தர்கள், அதாவது பிராகிருத சகஜியர்கள், அவங்க வந்து ஜீவகோஸ்வாமி வந்து அவங்க பக்தர்களா கருதுறது இல்ல. இவர் வந்து எப்ப பார்த்தாலும் ஏதோ தத்துவங்களை பத்தி எவ்வளவு பேசிட்டு இருந்தார், அதனால அவர் பக்தர் கிடையாது அப்படின்னு நினைச்சா.
Srimad Jiva Goswami based his all his works was simply exposition of the Srimad Bhagavatam, which is Krishna.
Jiva Goswami inde ella seyalgalume avar eludiya ella ilakkiyangalume paathinga Srimad Bhagavata adipadaya kondirundathu. Srimad Bhagavatam anadhu Krishna irundhu veru pettathu kedaiyadhu.
The Bhagavatam is full of the philosophy of Krishna consciousness.
Bhagavatam muluka muluka Krishna unarvinala nirambiya kadaiye kondathu.
Bhagavat tattva, as stated in Bhagavatam, Bhagavat tattva vijnanam mukta sangasya jayate. This knowledge of Krishna delivers one from all material situations.
Bhagavatle solapattirukku Krishnare
patti one conquers over, literally says one conquers over all material situations.
பாகவத்திலே சொல்லப்பட்டிருக்கு கிருஷ்ணரை பற்றிய இந்த பாகவத்தில் கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்களானது பௌதிக உயிர்ப்பிலிருந்து பௌதிக வாழ்க்கையை வெற்றி கொள்றதுக்கு ஒருத்தர் உதவி அமையும்னு.
So try to understand this philosophy.
அதனால இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க.
We have Prabhupada's books, please read them.
நமக்கு பிரபுபாதருடைய புத்தகங்கள் இருக்கு, அதை படிங்க.
Don't sentimentalize Prabhupada. He was a nice old man. Don't think like that.
பிரபுபாதர் ஏதோ மன எழுச்சியோட நீங்க பார்க்காதீங்க, அவர் ஏதோ வயசான நபர் அப்படின்னு நினைக்காதீங்க.
He was a bona fide representative of the absolute truth, Advaita Gyan, Krishna.
அவர் பரம சத்தியமான அத்வைத
அத்வைத ஞானம்,
அத்வைத ஞானமான கிருஷ்ணருடைய பிரதிநிதி ஆவார்.
And as a bona fide representative of Krishna, Nanda Nandan, Advaita Gyan, Krishna, Srila Prabhupada tirelessly spoke the message of Krishna, Bhagavad Gita and Srimad Bhagavatam.
கிருஷ்ணர் அத்வைய ஞானம் நந்தநந்தர் இவருடைய நந்தநந்தர் ஆன அந்த கிருஷ்ணருடைய நேரடி பிரதிநிதியான நேர்மையான பிரதிநிதியா விளங்கின கிருஷ்ணர் பகவான் கிருஷ்ணரை பற்றி பகவத்கீதையிலையும் பாகவதத்திலையும் கொடுத்திருக்கப்படக்கூடிய விஷயங்களை ஓய்வடையாம தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்.
This term Advaita Gyan, which means more or less the same thing, Advaita, it comes from the famous verse of Bhagavatam.
அத்வைய ஞானம் அப்படிங்கிற இந்த வார்த்தையானது பாகவதத்தினுடைய முக்கியமான பதத்தில இருந்து வருது.
Give my diary and pen. Vadanti tat tat vidas tatvam yaj gyanam advayam. Gyanam advayam. Rameti paramatmeti bhagavan iti shabdyate. Yeah, you can get the, you know the truth.
Parama satyamanadu moondru nilaigalla unarappadudhu. பிரம்மன் பரமாத்மா மற்றும் பகவான் அப்படிங்கிற மூன்று நிலைகள்ல உணரப்படுதுன்னு சொல்லப்படுது.
ஹரே கிருஷ்ணா. இஸ் தேர் எனி க்வெஸ்சன் அபௌட் திஸ்?
இத பத்தி ஏதாவது கேள்விகள் இருக்கா?
ஆர் எனி अदर क्वेश्चंस?
இல்ல வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா?
யா, கம் ஸ்பீக் இட் இன் தி மைக்.
Maharaj, you said sometime that sometime ago that even hearing the offenses against the name of Lord is it's an offense. So
I didn't say that. I hope I didn't say that.
Hearing somebody offending the Lord is bad.
No, hearing about offending, well, we can hear, if we hear from bona fide source, then that can be instructional to us.
No, if somebody is offending the Lord badly and if we are hearing that.
Or if we hear them speaking an offense, yeah, then we also become involved in the offense.
So Maharaj, today we find that many people are openly offending the Lord. So what is our role? What we should react in such a way?
Then you rebut that.
No, there may be some strong political people or some, they may be of higher position.
Okay, then translate the question.
இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் பகவானை இழிந்துரைத்தார்கள், பகவானுக்கு அபராதம் பண்ணாங்க அப்படின்னா, அத்தகைய நபர்கள் அபராதம் பண்றதை நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த அபராதத்தில் நம்ம பங்கு கொள்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது மாதிரி யாராவது ஒருத்தர் இன்னைக்கு காலகட்டத்தில் பண்ணும்போது நம்ம எப்படி அதுக்கு செயல்படணும்னு சொல்லி கேட்டார். மகாராஜ் முதல்ல சொன்னார், அத்தகைய நபர்களை நீங்க வாதம் செய்து தோற்கடிக்கலாம் அப்படின்னார். உடனே அவர் கேள்வி கேட்கிறார், அது மாதிரி பகவானை இழிந்துரைக்கக்கூடிய நபரானவர் மிகவும் பிரபலமானவரா, ரொம்ப சக்தி வாய்ந்தவரா, இல்ல ஒரு அரசியல்வாதியா இருந்தாங்க அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்?
Well, various alternatives are offered in Shastra.
சாஸ்திரங்கள்ல பல்வேறு வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு.
We should defeat that person.
அந்த நபரை நம்ம தோற்கடிக்கணும்.
Cut their tongue out.
அவங்களுடைய நாக்கு அறுத்தரணும்.
Leave the place.
அல்லது அந்த இடத்தை விட்டு போயிடணும்.
Or give up our life. These are the different alternatives offered.
அப்படி இல்லனா நம்ம தற்கொலை பண்ணிக்கணும். இதுதான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வழிமுறைகள்.
We should protest if people are blaspheming Bhagavan.
மக்கள் பகவானை இழிந்துரைக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாகணும்.
We may not have the same facilities as they do to propagate their nonsense.
அவங்களுடைய அபத்தத்தை பிரச்சாரம் பண்றதுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு வசதிகள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம்.
But within our capacity we should point out the faults of those who are blaspheming Bhagavan.
ஆனா நம்மளுடைய தகுதி கேட்டார் போல யாரு பகவானை இழிந்துரைக்கிறாங்களோ அத்தகைய நபர்களுக்கு எதிராக நம்ம எதிர்ப்பு தெரிவித்தாகணும்.
So for that we need our own magazines and organization for that.
அதுக்காக நமக்குன்னு சொந்தமா ஒரு சில பத்திரிகைகளும் அதுக்கு அமைப்புகளும் தேவைப்படுது.
Hare Krishna. Maharaj, in this topic, is it okay if we support some organization like who again, like they also like to support this thing, like somebody should not offend the law, like some RSS or something like that.
Should we support the RSS, who are opposed to those who offend the Lord?
பகவானுக்கு அபராதம் பண்றவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகளுக்கு நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்கலாமா? இப்போ RSS போன்ற அமைப்புகள் அவங்க வந்து பகவானுக்கு எதிராக பேசக்கூடியவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க.
Well, to some extent, but the thing is that they are opposed to blasphemers to the Lord with themselves they have wrong understanding and they oppose them for the wrong reasons and in the wrong way.
ஓரளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், ஆனா உண்மையில பார்த்தோம் அப்படின்னா அந்த நபர்களே தவறான அவங்களே தவறான கொள்கைகளை வச்சுட்டு தவறான வழியில தவறான பின்னணியோட அந்த நபர்களை தவறான விதத்துல எதிர்க்கிறாங்க.
I mean, they're specifically known to be like anti-Muslim.
குறிப்பா இந்த அமைப்பை சேர்ந்தவங்க இஸ்லாம மதத்தை சார்ந்தவங்களுக்கு எதிரானவர்கள்னு அறியப்படுறாங்க.
But what about all these bogus bhagavans? They're great offenders to the Lord.
இப்படி பார்த்தா அப்படினா எத்தனையோ போலியான பகவான்கள் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்களே, அத்தகைய நபர்கள் பகவானுக்கு அபராதம் பண்றாங்களே.
So their program is to uphold Hinduism, not to understand the truth.
அவங்களுடைய நிகழ்ச்சியானது இந்து மதத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கறதான ஒளிய உண்மை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறத பத்தி கிடையாது.
And their great hero is one Swami who, you know, had very poor vivek.
So avangalude thalaivar yaar appadina avangalude thalaivarku romba romba mosamana avangalude thalaivarku vivegam illadavara irundar. Avar vivegam illadavar dhaan avangalukku thalaivara seyalpadrar.
Who recommended, for instance, better to play football than read Bhagavad Gita?
உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த தலைவர் வந்து நீ பகவத்கீதை படிக்கிறது பதிலா ஃபுட்பால் விளையாடலாம்னு சொல்லி அறிவுரை கொடுத்தார்.
And he recommended everyone to eat lots of meat.
அது மட்டும் இல்லாம அவர் எல்லா மக்களும் நிறைய மாமிசம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுத்தார்.
And this is supposed to be like the great Swami of modern Hinduism.
நவீன கால இந்து மதத்துக்கு அந்த நபர் வந்து மிகப்பெரிய ஒரு சுவாமிஜியா கருதப்படுறார்.
Actually the word Hindu was practically it's an insult word that the Muslims used.
Yeah, Hindu அப்படிங்கற வார்த்தையே முஸ்லிம் காரங்க நம்மள இகழ்ந்து உரைக்கிறதுக்காக உபயோகப்படுத்திய ஒரு வார்த்தை.
But it's persons like you know, this Swami without any vivek who adopted this term as if garv se kaho hum hindu hai, say it with pride, we are Hindus.
விவேகமில்லாத அந்த சுவாமிஜியானவர் அவர் இந்த ஒரு மக்கள் மத்தியில இப்படி பேச ஆரம்பிச்சார். அதாவது நம்ம இந்து மதம் அப்படிங்கறத அந்த உணர்வு ஊட்ட ஆரம்பிச்சார். பெருமையோட சொல்லலாம் நாம இந்துக்கள் என்று அப்படின்னார்.
It's just like, you know, someone, one group of people calls another people, another group, oh, they're all idiots.
இது எப்படி அப்படின்னா ஒரு குழுவை சேர்ந்த மக்கள் இன்னொரு குழுவை சேர்ந்த மக்களை பார்த்து நீ அவங்க எல்லாம் முட்டாள்கள்னு சொல்றது.
So they also started, oh yeah, we're idiots.
அவங்களும் நினைக்கா ஆமா நாங்க முட்டாள்கள் தான்.
So they bring out a banner and say it with pride, we are all idiots.
உடனே அந்த நபர்கள் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய பேனர் போட்டு நாங்க பெருமையோட சொல்றோம் நாங்க முட்டாள்கள்னு அப்படி விளம்பரப்படுத்துறாங்க.
Should we support them? I would say no. If they want to support us, they can, but we shouldn't support them.
நம்ம அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டா நான் வந்து வேண்டாம்னு சொல்லுவேன். அவங்க நமக்கு ஆதரவு தெரிவிக்க வந்தாங்க அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம்.
Because their program is too mixed up.
ஏன் நம்ம ஆதரவு தெரிவிக்கிறது இல்லைன்னா அவங்களுடைய நிகழ்ச்சியானது முழுக்க எல்லாம் கலந்த ஒரு நிகழ்ச்சியா இருக்கு.
They like everyone else, if they took some guidance from us, they'd be doing better.
நம்ம கிட்ட இருந்து யாரெல்லாம் அறிவுரை வாங்கிறாங்களோ அவங்க வந்து நல்ல ஓரளவு சிறப்பா செயல்பட முடியும்.
These are all politicians, you know, just like, you know, they organize they want to build a temple at Ayodhya and then so many sadhus go there and get killed and then, you know, and then they just forget the whole thing because it doesn't fit their political agenda anymore.
இது எல்லாமே வந்து அரசியல் சம்பந்த அரசியல் தந்திரங்கள், அரசியல் சம்பந்தமா செயல்படுத்தப்படுது. அவங்க ஏதோ ஒரு கோயில் கட்டணும்னு விருப்பப்படுறாங்க, அங்க வந்து ஒரு சில சாதுக்கள் போறாங்க, அந்த சாதுக்கள் பல பேர் கொல்லப்படுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது நடைபெறாது, கோயில் கட்டுறது நடக்க முடியாது அப்படின்னு செஞ்சுனே அதை விட்டுறாங்க அவங்க.
So we should be careful of politically people who are political. It means that they have some other motive.
யார் வந்து அரசியல் நோக்கம் உடையவர்களா இருக்காங்களோ அத்தகைய நபர்கள்ட்ட நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்.
Just as a point of interest, I mean, I don't want to get in particularly into political issues here, but you know, it was during the BJP government that they opened so many slaughterhouses.
Na endha vidhamana arasiyal vaadangalai inga munveikkanum iruppadala ana ore oru karu ore oru udaharanam solanum appadina eppa BJP arasaangam nadandho appa avanga vandu nareya kasaapu kalangala thondanga
and there's subsidies for sending Muslims to Mecca on the Hajj, which is taken from the money which goes to, is donated in all these temples, and it was during the BJP time that they increased that the Hajj whatever it is, Hajj money.
இந்த மாதிரி கோயில்கள்ல இருக்கக்கூடிய கோயில்கள்ல இருந்து அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு ஹஜ் யாத்திரைக்கு போறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியமா இந்த கோயில்ல கொடுக்கக்கூடிய கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடையை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாங்க.
So I don't want to perpetuate this discussion anymore, but you know, there's so much hypocrisy in the name of Hindu politics.
இந்த விஷயத்தை நான் வந்து ரொம்ப ரொம்ப விளக்கமா விவாதிக்க இங்க விருப்பப்படல. ஆனா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஹிந்து அப்படிங்கிற பேர்ல நிறைய கபடமான அரசியல் நடந்துட்டு இருக்கு.
Politics means hypocrisy.
அரசியல் அப்படின்னாலே அங்க கபடம் நிறைந்ததுதான்.
Better not to get involved with politicians.
அதனால அரசியல்வாதிகளோட நம்ம கலக்காம இருக்கிறது அப்படிங்கறது சிறந்தது.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. We'll finish there. All glories to Srila Prabhupada.
இதோட நாம் முடிச்சுக்கிறோம்.
Hare Krishna.